வணக்கம் மாணவ செல்வங்களே, ஊவ சமூக வானொலி வழங்கும் குருகுலம் எனும் நிகழ்ச்சியினூடாக தரம் 9 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாட செயல் திட்டத்தில் உங்களுடன் இணையும் நான் ராஜேந்திரன் சுதாகரன். நான் விபுலானந்தா தமிழ் மகா வித்யாலயத்தில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். இன்று நாங்கள் தரம் 9 விஞ்ஞானம் 9வது அலகு அங்கிகளில் நிகழும் கூர்ப்பு செயல்முறை எனும் பாட அலகை நோக்கலாம் என நினைக்கின்றேன். சரி மாணவர்களே, இப்போது நாங்கள் பாடத்திற்கு செல்லலாம். பொதுவாக எம்மை சுற்றி உள்ள சூழலை நாங்கள் நோக்குமிடத்து அவற்றில் உள்ள அதிசயங்கள் அதிகம். அதே போன்றுதான் இந்த பாடத்திலும் எம்மை சுற்றி உள்ள இந்த சூழல் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் ரகசியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக 9 மாணவர்கள் சூழலின் ரகசியங்களை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். நீங்களும் அவ்வாறுதான் என்று நான் எண்ணுகிறேன். ஆம் மாணவர்களே, இன்று நாங்கள் கற்கப் போகும் இந்த விடயம் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விடயம். பொதுவாக யாராவது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நாங்கள் எமது இருப்பிடத்தை எங்களால் குறிப்பிட இயலும். நான் இந்த மாகாணத்தில் இப்பெயரில் உள்ள ஊரில் நான் வசிக்கின்றேன் என்று கூற முடியும். யாராவது உங்களிடத்தில் வந்து உங்களது புவி எங்கே காணப்படுகிறது என்று வினவினால் நீங்கள் அவர்களுக்கு பதில் கூற இயலுமா? ஆமானவர்களே, இந்த பாடத்தை கற்பதன் மூலம் அவ்வாறான கேள்விக்கு நீங்கள் பதில் கூற இயலும். சரி, இப்போது நாங்கள் பாடத்திற்கு செல்லலாம். எங்களது புவியை பற்றி சற்று நோக்குவோம். இன்றைக்கு சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் எமது புவியானது தோற்றம் பெற்றதாக கருதப்படுகின்றது. எமது புவி தோற்றம் பெற்றதற்கு 2 கோட்பாடுகள் காணப்படுகிறது. மாணவர்களே, கோட்பாடுகள் என்பது காலத்தில் மாற்றமடையக்கூடியது. ஆகையால்தான் இவற்றை கோட்பாடுகள் என குறிப்பிடுகின்றனர். ஆகவே இதில் முதலாவது கோட்பாடு நெபியூலா கோட்பாடு, இரண்டாவது கோட்பாடு பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி என ஆங்கிலத்தில் இதனை குறிப்பிடலாம். சரி பிள்ளைகளே, நாங்கள் நெபியூலா கோட்பாடு பற்றி நோக்குவோம். இக்கோட்பாடு அண்டவெளியில் உள்ள தூசி துணிக்கைகள் ஈர்ப்பு விசை காரணமாக ஒன்றாக இணைந்து வெள்ளுடு தொகுதி, சூரியன், ஏனைய கோள்கள் உருவானதாக குறிப்பிடுகின்றது. இரண்டாவது கோட்பாடான பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு கொள்கை, இது அண்டவெளி மிகப்பெரிய சக்தி கோலமாக காணப்பட்டதாகவும் அந்த சக்தி கோலத்தில் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு தூசு துணிக்கைகள், முகில்கள் திண்மமாக மாறி பல வெள்ளுடு தொகுதிகளும் கோள்களும் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறது. இவ்வெடிப்பு கொள்கையினால் எமது வெள்ளுடு தொகுதியான பால்வீதியும் அதில் ஞாயிற்று தொகுதியும் உருவாக்கப்பட்டதாக இந்த கொள்கை விளக்குகின்றது. நெபியுலா கோட்பாடை விட இந்த பெருவெடிப்பு கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில சான்றாதாரங்களை உடையதாக காணப்படுகிறது. ஆகவே இன்று வரை மாற்றம் பெறாத ஒரு கொள்கையாக இந்த பெருவெடிப்பு கொள்கை காணப்படுகிறது. அவ்வாறு என்ன சான்று? அதாவது எமது ஞாயிற்று தொகுதியில் பிரதான முதல்வன் சூரியன். இந்த சூரியனில் உள்ள பல வகையான ரசாயன பதார்த்தங்கள் எமது பூமியின் அடியில் காணப்படும், அதாவது அகனிக்கு கீழே காணப்படும் லாவா குழம்பில் அந்த ரசாயன பதார்த்தங்கள் காணப்படுவதாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகள் மூலம் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த கொள்கை சற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே காணப்படுகின்றது. இந்த பெருவெடிப்பின் பின்னராக கோள்கள் பாறை குழம்புகளாக காணப்பட்டதாகவும் அந்த பாறை குழம்புகள் நாளடைவில் குளிர்ச்சியடைந்து படிப்படியாக திண்மமாக மாறியதாகவும் இந்த கொள்கை கூறுகிறது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோள்களில் மிக பாரிய உக்கிரமான எரிமலை வெடிப்புகள் காணப்பட்டதாக இந்த கொள்கை கூறுகின்றது. அதன் பின்னராக இந்த கோள்கள் குளிர்ச்சியடைந்து படிப்படியாக திண்மமாக மாறி புவியின் அகனியை உருவாக்கியது. அதன் பிறகு சிலிக்கா பாறைகள் எமது புவியின் மேலோட்டை உருவாக்கியதாக இந்த பெருவெடிப்பு கொள்கை கூறுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் எமது புவியில் காணப்பட்ட மூலகங்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கம் புரிந்து எமது வளிமண்டலத்தில் வாயுக்கள் உருவாக்கப்பட்டதாகவும் கூறுகிறது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட வாயுக்கள் கார்பனிரொக்சைட்டு, மெத்தேன், ஐதரசன் சல்பைட்டு போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆனால் ஆக்சிஜன் இங்கு காணப்படவில்லை என்பதை இந்த பெருவெடிப்பு கொள்கை குறிப்பிடுகிறது. அதே போன்று எமது புவியில் ஆரம்ப காலகட்டத்தில் புவி மீது அதிக வெப்பம் நிலவியதால் புவியின் மீது காணப்பட்ட நீரானது ஆவி நிலைக்கு மாறி பின்னர் ஒடுங்கி பல வருட காலமாக தொடர்ச்சியான மழை பெய்ததாக இந்த கொள்கை குறிப்பிடுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு நாள் முழுவதும் மழை வீழ்ச்சி காணப்படுமாயின் எங்களது கிராமங்களில் வெள்ளம் உருவாக வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இங்கு பல வருட காலமாக மழை வீழ்ச்சி காணப்படுகிறது. ஆகவே நீரானது தாழ்ந்த பிரதேசங்கள் யாவற்றையும் நிரப்புகிறது. இவ்வாறாக எமது புவியில் சமுத்திரங்களும் ஆறுகளும் ஏரிகளும் நீர்வீழ்ச்சிகளும் உருவாகியதாக இந்த கொள்கை குறிப்பிடுகிறது. ஆகவே மாணவர்களே, இவ்வாறுதான் எமது புவி தோற்றம் பெற்றதாக பெருவெடிப்பு கொள்கை குறிப்பிடுகின்றது. உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நான் நம்புகிறேன். சரி மாணவ செல்வங்களே, அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கவிருப்பது மிக சிறப்பான ஒரு விடயமாகும். ஆம், எமது பூமியில் எவ்வாறு உயிரங்கி தோன்றியது என்ற கேள்வி எங்களது மனதில் எப்போதும் காணப்படுகின்ற ஒன்றாகும். அதனை விளக்குகின்ற வகையில் இன்றைக்கு 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பதாக புவியின் மீது அங்கிகள் தோன்றியதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். புவி தோன்றியதற்கு எவ்வாறு கோட்பாடுகள் காணப்பட்டதோ அதே போன்று புவியில் உயிரங்கியல் தோன்றியதற்கும் கோட்பாடுகள் காணப்படுகின்றது. அதில் ஒன்று சிறப்பு படைப்பு கொள்கை, இரண்டாவது தன்னிச்சை பிறப்பாக கொள்கை, மூன்றாவது அண்டவெளி பிறப்பு கொள்கை, நான்காவது உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. இவ்வாறாக 4 கொள்கைகள் இங்கு காணப்படுகின்றது. முதலாவதாக நாங்கள் சிறப்பு படைப்பு கொள்கையை நோக்குவோம். இந்த கொள்கை சர்வ வல்லமையுள்ள கடவுளினால் இந்த புவியில் உயிரங்கிகள் படைக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றது. இந்த கொள்கை பல வருட காலங்கள் நீடித்தது. காரணம், அன்று சமயவாதிகள் இந்த கொள்கைக்கு எதிராக வேற ஒரு எந்த கொள்கையையும் வெளியிட விடவில்லை. ஆகையால் வேறு கொள்கையை வெளியிட எத்தனித்த விஞ்ஞானிகள் அதிகமானோர் அவர்களால் மரண தண்டனை வழங்கப்பட்டு கொல்லப்பட்டனர். எனினும் காலத்தின் போக்கில் தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை உருவாகியது. இந்த கொள்கை குறிப்பிடுவதாவது உயிரங்கிகள் சடப்பொருளில் இருந்து தோன்றியதாக இந்த கொள்கை குறிப்பிடுகின்றது. உதாரணமாக, அழுக்கான ஆடைக்குவியலில் இருந்து எலிகள் தோன்றியதும், உக்கிய மரக்குற்றிகளில் இருந்து கூன் வண்டுகள் தோன்றியதும், அழுகலடைந்த இறைச்சியிலிருந்து புழுக்கள் தோன்றியதும் இதற்கு சான்றாக குறிப்பிடப்படுகின்றது. நீங்களே எண்ணி பாருங்கள், ஒரு வாரத்திற்கு இறைச்சி துண்டொன்றை வலிக்கு திறந்து வைக்கும் போது அதில் ஈக்கள் மொய்ப்பதால் ஈக்களின் முட்டைகளில் இருந்து புழுக்கள் வெளியேறலாம். ஆகவே இதனை ஒரு கொள்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதே போன்றுதான் இந்த கொள்கை தவறானது என முதல் முதலில் லூயி பாச்சர் எனும் விஞ்ஞானி நிரூபித்தார். அவரை தொடர்ந்து பிரான்சிஸ்கோ ரெடி எனும் விஞ்ஞானி இதனை மேலும் பரிசோதனைகள் ரீதியாக விபரித்தார். லூயி பாச்சர் இதற்காக அன்னக்கழுத்து குடுவை எனும் பரிசோதனையை இவர் மேற்கொண்டார். அதாவது பிள்ளைகளே, இவர் 2 ஒரே மாதிரியான அன்னக்கழுத்து குடுவைகளை தெரிவு செய்து அதில் கிருமி அளிக்கப்பட்ட போசனை ஊடகங்களை இட்டார். அதன் பிறகு அந்த அன்னக்கழுத்து குடுவையை நன்றாக மூடி 1 வருட காலங்கள் அவதானித்தார். இந்த 1 வருட காலத்தில் அந்த அன்னக்கழுத்து குடுவையில் எந்த ஒரு அங்கிகளையும் அவரால் அவதானிக்கப்பட இயலவில்லை. எனினும் ஒரு வருடத்திற்கு பின்பு அதில் ஒரு அன்னக்கழுத்து குடுவையின் கழுத்தை உடைத்து வலிக்கு திறந்து வைத்தார். சிறிது நாட்களின் பின்னர் அதில் நுண்ணங்கிகள் வளர்ச்சி அடைவதை அவதானித்தார். ஆகவே இதிலிருந்து தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை தவறு என 1862 லூயி பாச்சர் நிரூபித்தார். ஆகவே தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதன் பின்னராக அண்டவெளி பிறப்பாக்க கொள்கை உருவாக்கப்பட்டது. இது சற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் காணப்பட்டது. காரணம், அண்டவெளியிலிருந்து பூமியை வந்தடைந்த விண்கற்களில் நுண்ணங்கிகள் காணப்பட்டது, அதற்கான சான்றுகளும் இந்த புவியில் காணப்படுகின்றது. இந்த கொள்கை குறிப்பிடுவதாவது, பல பில்லியன் வருடங்களுக்கு முன் அங்கிகளுடன் கூடிய எரிக்கற்கள் இந்த கிரகத்தில் வந்து சேர்ந்ததால் இந்த கிரகத்தில் உயிரங்கிகள் தோன்றியது என இந்த கொள்கை குறிப்பிடுகின்றது. ஆகவே சிறப்பு படைப்பு கொள்கை, அண்டவெளி பிறப்பு கொள்கை ஆகிய இரண்டும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத கொள்கைகள். தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை விஞ்ஞான ரீதியாக தவறு என குறிப்பிடப்பட்ட கொள்கை. எனினும் இன்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கையாக உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை காணப்படுகிறது. இதனை ஸ்டாலின் மில்லர் என்பவர் அவரது ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனைகள் ரீதியாக நிரூபித்து உள்ளார். இந்த கொள்கை கூறுவதாவது, வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் ரசாயன தாக்கங்களுக்கு உட்பட்டு உயிர் தோன்றுவதற்கான மூலக்கூறுகள் உருவாக்கப்பட்டன என குறிப்பிடுகின்றது. இதற்கான சக்தி மின்னல், பாரிய எரிமலை வெடிப்புகள், சூரியனில் இருந்து வரும் கழிவுதா கதிர்கள் உதவியதாக நம்பப்படுகின்றது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட பதார்த்தங்கள் மழை நீரில் கரைந்து சமுத்திரங்களின் அடியில் படிந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறு படிந்த பதார்த்தம் ஆதிக்கூழ் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆதிக்கூழிலிருந்தே முதலாவது உயிரங்கி தோற்றம் பெற்றதாக இக்கொள்கை கூறுகின்றது. ஆகவே இந்த கொள்கையின்படி முதலாவதாக உருவாகிய காற்றின்றிவால் பிறப்போசனைக்குரிய பக்டீரியாவே இந்த உலகின் முதலாவது அங்கி என இந்த கொள்கை நிரூபிக்கின்றது. ஆகவே இந்த பக்டீரியாவில் இருந்து முதலாவதாக காலப்போக்கில் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய சைனோபாக்டீரியாக்கள் உருவாகியது என்றும், அந்த சைனோபாக்டீரியாக்களின் ஒளித்தொகுப்பின் மூலம் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு உருவாக்கப்பட்டதும் இந்த கொள்கை நிரூபிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக தனிக்கல அங்கிகள் பல்கல அங்கிகளாக வியத்தமடைந்ததாகவும், பல்கல அங்கிகள் இழையங்கள் அங்கங்கள் உடைய அங்கிகளாக தோற்றம் பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து கூர்ப்பு கொள்கையின்படி அங்கிகள் பல்வேறு கூர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் காணப்பட்ட பல்கல அங்கிகளாக நெடாரியாக்கள், சில வகை அனலிடாக்களை நாங்கள் குறிப்பிடலாம். அதே போன்று அதிலிருந்து ஆத்திரப்போடாக்கள் உருவாக்கப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் முதலாக இந்த பூமியில் உருவாகிய முள்ளம் தண்டுலிகளாக நாங்கள் மீன்களை குறிப்பிடுகின்றோம். மீன்கள் ஈருடகவாளிகளாக கூர்ப்படைந்து பின்னர் முதலாவதாக தரைக்கு குடியேறிய குடித்தொகையாக இந்த ஈருடகவாளிகளை குறிப்பிட்டனர். இந்த ஈருடகவாளிகள் நகருயிர்களாக கூர்ப்படைந்தது. நகருயிர்கள் முற்றுமுழுதாக தரையில் வாழக்கூடிய இசைவாக்கம் பெற்று காணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பறவைகள் உருவாக்கப்பட்டதும், பறவைகளைத் தொடர்ந்து முளையூட்டிகள் இந்த பூமியில் தோற்றம் பெற்றதாகவும் இந்த கொள்கை உருவாகின்றது. அதே போன்று மனிதன் இன்றைக்கு சுமார் 12 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றியதாக இந்த கொள்கை குறிப்பிடுகின்றது. எனினும் நவீன மனித வர்க்கம், அதாவது ஓமோ செபியன் செபியன் எனும் மனித வர்க்கம் இன்றைக்கு சுமார் 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இந்த பூமியில் தோற்றம் பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. சமுத்திரத்திலிருந்து தோன்றிய ஒளித்தொகுப்பிற்குரிய அல்காக்களிலிருந்து படிப்படியாக தாவர உலகம் உருவாகியதாகவும் இந்த கொள்கை குறிப்பிடுகிறது. ஆகவே இதனை கூர்ப்பு கொள்கை வழியாக நீங்கள் மேலும் கற்றுக்கொள்ள இயலும். ஆகவே மாணவர்கள், இந்த புவி எவ்வாறு உருவாகியது, இந்த புவியில் எவ்வாறு உயிரங்கிகள் தோன்றியது என்பது பற்றி நாங்கள் இவ்வளவு நேரமும் நோக்கினோம். மாணவர்களே, இதில் நாங்கள் அடுத்ததாக பார்க்கவிருப்பது கூர்ப்பு. ஆரம்ப காலத்து எளிய அங்கிகளிலிருந்து தற்கால சிக்கலான அங்கிகள் வரை அவற்றுள் ஏற்பட்டுள்ள படிப்படியான மாறல்கள் கூர்ப்பு என அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, ஆரம்பத்தில் எளிய அங்கிகளே காணப்பட்டது. அவை சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னுள் பல வகையான மாற்றங்களை உருவாக்கி நாங்கள் ஏற்கனவே பார்த்த கொள்கைகளுக்கு பல்வேறு சான்றாதாரங்கள் காணப்பட்டதை போன்று இந்த கூர்ப்பிற்கும் சான்றுகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவதாக அவற்றிடையே பூகோள விலங்கு பரம்பல்களில் இருந்து பெறப்படும் சான்றுகள், இரண்டாவது ஒப்பீட்டு உடலமைப்பியல் சான்றுகள், மூன்றாவது சுவற்று கற்கை மூலம் பெறப்படும் சான்றுகள். முதலாவதாக இதில் உயிர் சுவடு எனும் சான்றினை நாங்கள் நோக்குவோம். பல்வேறு அகழ்வு நடவடிக்கைகளின் போது அழிவடையாது பாதுகாக்கப்பட்ட தாவர விலங்குகளின் பகுதிகள் கிடைக்கின்றன. குறித்த விதத்தில் அங்கி அல்லது அங்கியின் உடற்பகுதிகள், அவற்றின் பாத அடையாளங்கள், பாதுகாக்கப்பட்டு காணப்படும் குறித்த பிரதேசங்கள் உயிர் சுவடுகள் என அழைக்கப்படுகிறது. அவ்வாறான உயிர் சுவடுகள் பனிக்கட்டிகள், முற்றா நிலக்கரி, எரிமலை சாம்பல், சேற்றுப்பாங்கான நிலங்கள் போன்றவற்றிலிருந்து பெறப்படுகின்றது. உயிர் சுவடுகளாக கருதப்படும் பொருள்கள் சிலவற்றுக்கான உதாரணங்கள் நாங்கள் நோக்குவோம். விலங்குகளின் எண்பு கூடுகள், பற்கள் அல்லது ஓடுகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். இவை கடினமானது ஆகையால் இவை பல வருடங்களாக இந்த மண்ணில் புதையுண்டு காணப்படலாம். இங்கு ஆரம்ப எண்பில் காணப்படும் ஒரு பகுதி சிதைவடைந்து அதன் உள்ளீட்டினுள் உக்கல் சேரும், பின்னர் அதிக அமுக்கத்திற்குள்ளாகி எண்பு பாறையாக மாறும். அத்தகைய பாறையை உயிர் சுவடாக கொள்ளலாம். அடுத்ததாக இறந்த சில விலங்குகள் விரைவாக உறைந்து சேற்றினுள் புதையும், பின்னர் அவ்விலங்குகளின் உடல் உக்கலடைவதுடன் உடற்பகுதிகள் வாயுக்களாக வெளியேறும். இதனால் சேற்றினுள் உருவாகும் விலங்கின் உடலுக்கு சமனான வெற்றிடத்தினுள் சிலிக்கா போன்றவை படியும். இதன் காரணமாக விலங்கின் தோற்றத்திற்கு சமனான தோற்றமுடைய உயிர் சுவடு உருவாக்கப்படும். மூன்றாவதாக தாவர ரெசின்கள், அதாவது தாவரத்திலிருந்து வெளியாகும் பதார்த்தங்களை இவ்வாறு குறிப்பிடுவோம். சில பூச்சிகளின் புறவன்கூடு போர்க்கப்படுவதால் இவ்வாறான தாவர ரெசின்களினால் சில பூச்சிகளின் புறவன்கூடு போர்க்கப்படுவதால் அவை காக்கப்பட்டு உயிர் சுவராக மாறுகின்றது. உதாரணமாக நீங்கள் யுராசிக் பார்க் படம் பார்த்திருக்க கூடும். அதில் முதலாவது காட்சியில் ஒரு டைனோசரை ஒரு கொசு கடித்துவிட்டு அக்குருதியுடன் வந்து ஒரு மரத்தில் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கும் போது அந்த மரத்தில் உள்ள ரெசின் போன்ற பதார்த்தம் அந்த நுளம்பினை மூடும். ஆகவே அது பல வருட காலங்களுக்கு காணப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட குருதி மாதிரியில் இந்த டைனோசரின் டிஎன்ஏ பெறப்பட்டது. இதனை நீங்கள் பார்த்திருக்க கூடும். அடுத்ததாக மமத்துகள் எனப்படும் உலகில் அழிந்த இனமான கம்பளி யானைகள், இது வந்து துருவ பிரதேசங்களில் காணப்படும் பனிக்கட்டிகள்ல இந்த யானைகளின் புதைப்படிவங்கள் பெறப்பட்டு இருக்கு. அப்ப இதுவும் ஒரு சான்றாதாரமாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது ஆபத்தான சூழல் நிலைமை காரணமாக அழிந்த டைனோசர் போன்ற விலங்குகளில் பாதுகாக்கப்பட்டு காணப்படும் பாதச்சுவடுகள் உயிர் சுவடுகளாக கொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், பல வருட காலங்களுக்கு முன்பாக இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய வால் நட்சத்திரம் மோதியதுனால இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரங்கிகளும் அழிக்கப்பட்டுச்சு. அந்த அழிக்கப்பட்ட உயிரங்கிகளின் உயிர் சுவடுகள் தான் இப்போது பெறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து வாழும் உயிர் சுவடுகளையும் இந்த கூர்ப்புக்கான ஆதாரங்களாக நாங்கள் முன்வைக்கலாம். இப்போது வாழும் உயிர் சுவடு என்றால் என்ன என்பதை நாங்கள் நோக்கலாம். பூமியில் அங்கிகள் தோற்றம் பெற்றதன் இருந்து பல்வேறு காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த காலநிலை மாற்றங்களுக்கும் முகம் கொடுத்து ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட உடலியல் அமைப்புகளை அவ்வாறே பேணியவாறு இன்றும் காணப்படும் அங்கிகள் வாழும் உயிர் சுவடுகள் என குறிப்பிடப்படுகின்றது. உதாரணமாக, சுமார் 70 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக அழிந்து போனதாக கருதப்படும் சீலாகான் மீனினம் 1938 தென்னாப்பிரிக்காவில் காணப்படும் கடலில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மீனினத்தின் உடல் இயல்புகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மீன்களின் இயல்புக்கு ஒத்ததாக காணப்படுகிறது. ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே சீலாகாந்த் மீனினம் வந்து ஒரு வாழும் உயிர் சுவடு. அதே போன்று திருகோணமலையில தம்பலகாமம் குடா பகுதியில் காணப்படுற லாம்பு சிப்பி ஒரு வாழும் உயிர் சுவராக கருதப்படுது. அது மட்டுமல்லாம தும்பி, கரப்பான் பூச்சி, நுரையீரல் மீன் போன்றவை வாழும் உயிர் சுவடுகளே. இவை அனைத்தும் பல மில்லியன் வருட காலமாக உடலியல்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம அவ்வாறே இன்று வரை காணப்படுகிறது. இதுல சில வகை அழியக்கூடிய நிலையிலும் காணப்படுகிறது. அதை சூழலியலாளர்கள் பாதுகாக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக, இந்த உயிர் சுவடுகள் வாழ்ந்த காலப்பகுதியை நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? ஆரம்ப காலகட்டத்தில் காணப்பட்ட பாறைகள் அடியிலையும் அதற்கு பிறகு தோன்றிய பாறைகள் வந்து அதற்கு மேலாகவும் காணப்படும். ஆகவே காலகாலமாக உருவாக்கப்பட்ட இந்த பாறைகள் படிப்படியாக திட்டுகளாக காணப்படும். இந்த பாறை இடுக்கில் காணப்படும் உயிர் சுவடுகள் அந்த காலத்திற்குரிய உயிர் சுவடுகளாக கருதப்படுது. ஆகவே பிள்ளைகளா, இந்த வகையில்தான் இந்த அங்கிகளின் வாழ்ந்த காலப்பகுதி குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று காபன் எனும் மூலகத்தின் ஒரு வடிவமான கதிர் தொழிற்பாட்டு காபன், இத C6H14 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதை பயன்படுத்தியும் நாங்கள் உயிர் சுவடுகளின் வயதுகளை நாங்கள் அறிய முடியும். இவ்வாறாக வாழும் உயிர் சுவடுகள் எந்த ஒரு மாற்றத்திற்கும் உள்ளாகாம ஆரம்பத்தில் இருந்தது போன்று இன்றும் காணப்படுகிறது. ஆனா மற்ற அங்கிகள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து பல வகையான மாற்றங்களுக்கு உள்ளாகி இன்று வரை அது காணப்படுகிறது. உதாரணமாக நாங்க ஒட்டகச்சிவிங்கிய சொல்லலாம். ஆரம்ப காலத்துல ஒட்டகச்சிவிங்கி வந்து குட்டை கழுத்துடைய ஒட்டகச்சிவிங்கி தான் காணப்படுச்சு. அது தரையில உள்ள தாவரங்களை சாப்பிட்டு வாழ்ந்துச்சு. அதனை தொடர்ந்து அதுக்கு உணவு பற்றாக்குறை காரணமாக அது மரங்கள்ல உள்ள தாவரங்களை இலைகளை சாப்பிட தொடங்குச்சு. ஆகையால அடுத்தடுத்த அங்கிகள், அதாவது அடுத்தடுத்த பரம்பரைகள்ல உள்ள அந்த ஒட்டகச்சிவிங்கிகளின் கழுத்துகள் வந்து மிக நீண்டதாக உருவாக தொடங்குச்சு. அப்ப இது ஒரு கூர்ப்புக்கு உதாரணமாக காணப்படுகிறது. அதே போன்று குதிரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மிக சிறியதாக காணப்பட்டது. இது தன்னோட எதிரிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக வேகமாக ஓடக்கூடியதாகவும் மாற தொடங்குச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் காணப்பட்ட குதிரை வந்து மிக குட்டையானது. ஆனால் இன்று காணப்படும் குதிரை உயரமானதாக காணப்படுகிறது. இதுவும் 54 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்து கூர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு வகையான அங்கியாக கருதப்படுகிறது. ஆகவே அங்கிகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்று வரை பலவிதமான மாற்றங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், குரங்கிலிருந்து மனிதன் உருவாகினான் என்று கூர்ப்பு கொள்கை குறிப்பிடுகிறது. குரங்கிற்கு வால் காணப்படுகின்றது. காலப்போக்கில் ஒரு வகையான குரங்கினம் தனது வாளை பயன்படுத்தாமையால் வால் அடுத்தடுத்த சந்ததிகளில் அற்று போயிருந்ததை இந்த கூர்ப்பு கொள்கை குறிப்பிடுகின்றது. தற்போது காணப்படும் நவீன மனிதனான ஓமோ செப்பியன் ஆகிய எமக்கு வால் காணப்படுவதில்லை. அதாவது பயன்படாத ஒரு அங்கம் காலப்போக்கில் கூர்ப்பின் வழியாக பதாங்கமாகும். இதற்கு நிறைய சான்றாதாரங்கள் காணப்படுகின்றது. அதில் ஒன்று, பாம்புகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கால்கள் காணப்பட்டதாகவும் அவை பயன்படுத்தாமையால் இன்று கால்கள் பதாங்க அமைப்பாக காணப்படுகின்றமை குறிப்பிடலாம். அடுத்ததாக பிள்ளைகள், உயிர் பல்வமையில் கூர்ப்பின் முக்கியத்துவம் பற்றி நாங்கள் நோக்குவோம். சூழலில் காணப்படும் வரையறுக்கப்பட்ட வளங்களுக்காக அங்கிகளுக்கிடையே போட்டி நிகழ்கின்றது. அப்போட்டியில் வெற்றி பெறும் அங்கி இயற்கை தேர்வுக்கு உட்பட்டு சுற்றாடலினுள் நிலைபேறடையும். அவ்வாறு தேர்வுக்குட்பட்ட அங்கிகள் சூழலில் முதன்மையானதாக மாறி பரம்பலடையும். இவ்வாறாக பரம்பலடைந்த அங்கிகளிலிருந்து இயற்கை சூழலில் மிக பாரிய உயிர் பல்வமை தோன்றியுள்ளது. மேலும் கூர்ப்பு செயல்முறையின் போது முன்பு வாழ்ந்த அங்கியினங்களில் இருந்து புதிய அங்கியினங்கள் தோற்றம் பெறலாம். இதன் மூலம் உயிர் பல்வமை மேலும் விருத்தியடைகின்றது. இந்த கொள்கையை எங்களுக்கு முன்வைச்சவர் சார்ஸ் டாவின். இவரே கூர்ப்பு கொள்கையின் தந்தையாவார். இவர் முன்வைத்த கொள்கை இயற்கை தேர்வு கொள்கை, அதாவது தக்கன பிழைக்கும் தகாதனம் அடியும் என இவர் குறிப்பிடுகின்றார். காலத்தால் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஈடுகொடுத்து வாழக்கூடிய அங்கியினங்கள் இந்த சூழலில் நிலைத்து வாழ்வதையும், ஈடுகொடுக்க முடியாத அங்கியினங்கள் இந்த சூழல்ல இருந்து அற்று போறதையும் இந்த கொள்கை விளக்குகின்றது. ஆகவே பிள்ளைகள், இவ்வளவு நேரமாக நாங்கள் இந்த பூமி எவ்வாறு உருவாகியது, இந்த பூமியில் உயிரங்கிகள் எவ்வாறு தோற்றம் பெற்றது, அந்த உயிரங்கிகள் எவ்வாறு இந்த சூழலில் கூர்ப்புக்கு உள்ளாகியது என்று நாங்கள் நோக்கினோம். அந்த கூர்ப்பின் வழியாக இன்று வரை காணப்படும் அங்கிகள் இந்த பூமியில் நிலைத்து காணப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் நோக்கிய இவ்விடயம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். மாணவர்களே, இன்று நாங்கள் நோக்கிய விடயத்தில் இருந்து மூன்று கேள்விகளை நான் உங்களுக்கு குறிப்பிடப் போகின்றேன். இதனை உங்களது பாடப்புத்தகத்தில் குறித்து கொண்டு இதற்கான விடைகளை நான் குறிப்பிடும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதில் முதலாவது இலக்கம் 07773754042. அடுத்த இலக்கம் 07677421554 எனும் இலக்கங்களுக்கு உங்களது விடைகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதில் முதலாவது வினா, அண்டவெளியின் தோற்றம் பற்றி குறிப்பிடும் கொள்கைகள் எவை, உயிரங்கிகளின் தோற்றம் பற்றி குறிப்பிடப்படும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை எது, அக்கொள்கையை பரிசோதனை ரீதியாக நிரூபித்த விஞ்ஞானி யார். மூன்றாவது வினா, கூர்ப்பு செயன்முறையை விளக்கும் ஆதாரங்கள் மூன்றினை குறிப்பிடுக. மாணவர்களே, இந்த மூன்று வினாக்களுக்குமான விடைகளை நான் குறிப்பிட்ட இலக்கங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். ஆகவே இன்று உங்களுடன் நான் கலந்து கொண்ட இந்த செயற்திட்டம் சிறப்பானதாக அமைந்தது என நான் நம்புகிறேன். ஆகவே உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ராஜேந்திரன் சுதாகரன். நன்றி, வணக்கம்.